إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أحسن الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவை பயந்து வாழுமாறு அல்லாஹுவின் மார்க்க சட்டங்களை பேணுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக, அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடியும் மறுமையின் வீட்டை ஆதரவு வைத்தவர்களாகவும் நல்ல அமல்களில் முன்னேறுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பாவங்களை மன்னிப்பானாக. அவனை நேசித்த அவன் நேசிக்கின்ற நல்லவர்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக, ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, நாளை மறுமை தினத்திலே யௌமுல் ஹிசாப், அந்த விசாரணை நாளிலே யௌமுத்தீன், நம்முடைய அமல்களுக்கு கூலி கொடுக்கப்படுகின்ற அந்த நாளிலே யௌமுல் ஃபஸ்ல், நல்லவர்கள் யார் தீயவர்கள் யார் என்று அல்லாஹ் பிரித்து விடுகின்ற அந்த நாளிலே, யௌமுல் மஆத், நாளை மறுமையில் அவரவர் தனது நிரந்தரமான தங்குமிடத்திலே தங்கக்கூடிய அந்த நாளிலே, யௌமுத் தகாபுன், யாரெல்லாம் தாங்கள் வெற்றியாளர்கள் என்று எண்ணி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் தாங்கள் தோல்வியடைந்து விட்டோம் நஷ்டமடைந்து விட்டோம் என்று ஏமாறுகின்ற அந்த நாளில், யாரை பார்த்தெல்லாம் இந்த உலகத்திலே இவர்கள் நஷ்டவாளிகள், விவரம் அறியாதவர்கள், வாழ்க்கையில் முன்னேறாதவர்கள் என்று இறை மறுப்பாளர்களும் மறுமை நம்பிக்கை இல்லாதவர்களும் ஏளனமாக பேசிக் கொண்டிருந்தார்களோ, அன்றைய தினம் அந்த ஏளனமாக பேசப்பட்டவர்களை ஏளனமாக பேசியவர்கள் பார்ப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் அரசின் நிழலிலே இன்னும் அல்லாஹ்விற்கு நெருக்கமாக இருக்கின்ற அந்த பாக்கியத்தை பெற்று சொர்க்கத்திற்கு செல்லும் போது அந்த ஏளனமாக பேசியவர்கள் சொல்வார்கள், நாங்கள்தான் ஏமாந்து விட்டோம், நாங்கள்தான் நஷ்டவாளிகள் என்பதாக. அன்பானவர்களே, இப்படியாக மறுமையின் அந்த தினத்திலே மூமின் சந்திக்க இருக்கின்ற மிக முக்கியமான தருணம் அவனுடைய அமல்கள் எடை போடப்படுகின்ற தருணம். நம்முடைய மறுமையின் அந்த சந்தர்ப்பங்களில் மிக ஒரு நம்முடைய முடிவை, நம்முடைய மீளுமிடத்தை நிர்ணயிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அந்த சூழ்நிலை. அமல்களில் நல்ல அமல்களை பிரித்து ஒரு தட்டிலும் தீய அமல்களை ஒரு தட்டிலுமாக வைத்து அல்லாஹு தஆலா நிரப்பான். அநியாயம் இல்லாத நாள் யாருக்கும் யாருடைய உரிமைகளும் பறிக்கப்படாமல் நீதமாக கொடுக்கப்படுகின்ற நாள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா தனது நீதத்தை நிலைநிறுத்துவான். பிறகு அதற்கு உதாரணம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஒரு ஆட்டை முட்டி இருந்தால், இந்த உலகத்தில் கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஒரு ஆட்டை முட்டி இருந்தால் இந்த இரண்டு ஆடுகளும் மறுமையில் எழுப்பப்பட்டு கொம்பில்லாத ஆட்டிற்கு கொம்பை கொடுத்து தனது கொம்பால் முட்டிய அந்த ஆட்டை முட்டும்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான், சட்டம் அனுமதி கொடுப்பான் அந்த ஆட்டிற்கு. பிறகு அந்த மிருகங்களை பார்த்து சொல்லப்படும், கூனு துராபா, நீங்கள் எல்லாம் மண்ணாக ஆகிவிடுங்கள் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி மிருகங்களுக்கு மத்தியில் கூட துல்லியமாக தனது நீதத்தை நிலைநிறுத்தக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் யாருக்கு விசாரணை மறுமையில் கண்டிப்பாக உண்டு என்று சொன்னானோ, அந்த படைப்புகளாகிய நமக்கு எப்படி அவனுடைய விசாரணை துல்லியமாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ஆகவேதான் ஒரு மூமினுடைய கவலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ததை போன்று, என்னுடைய மறுமையில் என்னுடைய நன்மையின் தட்டுகள் கணக்க வேண்டும், அதற்காக நான் நிறைய அமல் செய்ய வேண்டும், என்னுடைய பாவங்களை குறைக்க வேண்டும், பாவங்களை விட்டு விலக வேண்டும் என்ற அந்த ஒரே தேட்டத்திலே, அந்த ஒரே எண்ணத்திலே அமல்களில் முன்னேறியவனாக, தௌபா செய்தவனாக, இஸ்திக்ஃபார் செய்தவனாக, எந்த நேரத்திலும் மரணம் வரும் என்று அதை எதிர்பார்த்து அதற்கு தயாரான நிலையில் ஒரு மூமின் இருப்பான். மூமினை பொறுத்தவரை மரணத்திற்கு தயாரான நிலையிலே இருப்பான். மரணத்தை மறந்தவனாக ஒரு மூமினால் இருக்கவே முடியாது. மரணத்தை நினைவு கூறுவது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். மறுமையை நம்பாதவர்கள், அவர்களுக்கு மரணம் என்ற பேச்சே ஒரு துர்சகுனமாக பார்ப்பார்கள், அதை ஒரு கெட்ட வார்த்தையாக பார்ப்பார்கள். ஆனால் மூமின்களுக்கு அப்படி அல்ல. மூமின்களுக்கு மௌத் என்ற அந்த வார்த்தை அது ஒரு பிரியமான வார்த்தை, அதை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஏன்? அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்காக, நல்ல அமல்களை செய்வதற்காக, பாவங்களை விட்டு விலகுவதற்காக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸிரு மின் திக்ரி ஹாதிமில் லத்தாத், அற்ப இன்பங்களை, இந்த உலகத்தின் அபிலாஷைகளை முறியடித்து உங்களை மறுமையின் பக்கம் திருப்பக்கூடிய அந்த மௌத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மறுமையிலே நம்முடைய அமல்கள் நெருக்கப்படுகின்ற அந்த தராசு தட்டிலே என்னென்ன அமல்கள் நம்முடைய அந்த தராசு தட்டை மிக விசேஷமாக கணக்க வைக்கும் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம். அதனுடைய தொடரிலே இன்னும் சில அமல்களை பார்ப்போம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், خُلَّتَانِ لَا يُحْصِيهِمَا رَجُلٌ مُسْلِمٌ إِلَّا دَخَلَ الْجَنَّةِ وَهُمَا يَسِيرٌ وَمَنْ يَعْمَلُ بِهِمَا قَلِيلٌ. இரண்டு குணங்கள், அதை யார் சரிவர பின்பற்றி வருவார்களோ, அதை யார் சரிவர கவனமாக கணக்கிட்டு சரியாக செய்து வருவாரோ அந்த முஸ்லிம் கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறுதிமான் இரண்டு குணங்கள், இரண்டு தன்மைகள், லா யுஹ்ஸீஹிமா ரஜுலும் முஸ்லிமுன் இல்லா தகலல் ஜன்னா, அதை சரியாக பேணிக்கையாக ஒரு முஸ்லிம் செய்து வந்தால் கண்டிப்பாக அவர் சொர்க்கம் செல்வார். அந்த இரண்டு அமல்கள் மிக இலகுவான அமல்கள், கஷ்டமான அமல்கள் அல்ல, மிக இலகுவான அமல்கள். ஆனால் அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை செய்பவர்கள் மிக குறைவாக இருப்பார்கள். அமல்கள் கண்டிப்பாக, அதை செய்பவர்கள் சொர்க்கம் செல்வார்கள், அந்த அமல்களும் மிக லேசான இலகுவான அமல்கள் என்று சொன்னார்கள். பிறகு ஒரு விஷயம் சொன்னார்கள், வமன் யஅமலு பிஹிமா கலீல், அந்த இரண்டு தன்மைகளை பின்பற்றக்கூடியவர்கள் மிக குறைவாக இருப்பார்கள். என்ன அந்த விஷயம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலவாதுல் கம்சு, ஐந்து நேர தொழுகைகள், நீங்கள் தொழுகின்றீர்கள் அல்லவா, யுஸப்பிஹு அஹதுக்கும் ஃபி துபுரி குல்லி ஸலாத்தின் அஷ்ரா, அந்த ஐந்து நேர தொழுகைகளில் ஒவ்வொரு தொழுகையை முடித்ததற்கு பிறகும் பத்து முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள். وَيَحْمِدُ عَشْرًا பத்து தடவை அல்ஹம்துலில்லா சொல்லுங்கள். وَيُكَبِّرُ عَشْرًا பத்து தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், فَهِيَ خَمْسُونَ وَمِئَةٌ فِي اللِّسَانِ, ஒரு நாளைக்கு இந்த தஸ்பீஹுகள் சுப்ஹான் அல்லாஹ் 10 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 10 முறை, அல்லாஹு அக்பர் 10 முறை, ஒரு வக்துக்கு 5 வக்துகள் சொன்னார்கள். இது சொல்வதற்கு உங்களுக்கு 150 ஆக ஆகிவிட்டன. இந்த திக்ருகள் 150 திக்ருகளாக ஆகிவிட்டன. ஆனால் அல்லாஹு தஆலா நீங்கள் கூறிய இந்த 150 திக்ருகளை மறுமையில் உங்களின் தராசு தட்டிலே வைக்கும் போது 1500 ஆக வைத்து விடுவார். அல்லாஹ், உன்னுடைய அருள் எவ்வளவு விசாலமானது, உன்னுடைய ரஹமத் எவ்வளவு பெரியது. நாம் சொல்வதோ 150, அல்லாஹு தஆலா திருப்பி கொடுப்பதோ 1500. எவ்வளவு பெரிய லாபகரமான வியாபாரம் பாருங்கள். உலகத்திலே ஒருத்தனை கொள்ளையடித்து ஏமாற்றினால்தான் இப்படி சம்பாதிக்க முடியும் இல்லையா? ஒரு ஹலாலான வருமானம் அதற்குரிய அளவோடு இருக்கும். மறுமையின் வியாபாரம் தான் நஷ்டமில்லாத வியாபாரம். அல்லாஹ் சொல்கிறான், மறுமைக்காக அமல் செய்பவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை ஆதரவு வைக்கிறார்கள். எந்த வியாபாரத்திற்கு அழிவே இல்லையோ, எந்த வியாபாரத்திற்கு நஷ்டமே குறைவே இல்லையோ, அப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை ஆதரவு வைக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அடுத்து சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிசய அறிவிக்கின்ற நபித்தோழர் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது விரல்களில் அந்த முடிச்சுகளால் ஒவ்வொன்றையும் இப்படி கணக்கிட்டதை நான் பார்த்தேன் என்று. இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். தனது விரல்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணியதை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள். தஸ்பீஹுகள் மிக முக்கியமான விஷயம். எங்கே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ருகளை தஸ்பீஹுகளை என்ன சொன்னார்களோ அங்கே மட்டும்தான் எண்ணி செய்ய வேண்டும். தொழுகை முடிந்ததற்கு பிறகு, தூக்கத்திற்கு பிறகு, காலை மாலையிலே சில திக்ருகள். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்களை கணக்கிட்டு சொன்ன 100, 33 என்று எங்கே எண்களை கணக்கிட்டார்களோ அங்கே மட்டும்தான் திக்ருகளை தஸ்பீஹுகளை எண்ண வேண்டும். முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், அப்படி எண்ணுகின்ற முறையும் தன்னுடைய விரல்களை கொண்டுதான் இருக்க வேண்டும். விரல்களின் முடிச்சுகளை கொண்டுதான் எண்ண வேண்டும். இதற்கு மாற்றமாக தஸ்பீஹ் மணிகள் என்று சொல்லி அந்த மணிமாலைகளை வைத்துக் கொண்டு திக்ர் செய்வது, தஸ்பீஹுகளை எண்ணுவது, அது தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய திக்ர்களாக இருந்தாலும் சரி, தூக்கத்திற்கு முன்பு செய்யக்கூடிய திக்ர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பொதுவான நேரத்தில் செய்யப்படக்கூடிய திக்ர்களாக இருந்தாலும் சரி, அது ஒரு பித்அத், அநாச்சாரமான செயல். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ, கண்ணியத்திற்குரிய நபித்தோழர்களோ செய்யாத ஒரு செயல். சிறப்பிற்குரிய சமுதாயமாக அறியப்பட்ட சஹாபாக்கள், தாபியீன்கள், தபுஉத் தாபியீன்களிலே நம்முடைய முஸ்லிம் உம்மத்தில் இல்லாத ஒரு செயல். கிறிஸ்தவர்களும் மஜூசிகளும் பிற்காலத்தில் முஸ்லிம் சமுதாயத்தோடு கலந்த போது அவர்களிலிருந்து காப்பி அடிக்கப்பட்ட ஒரு பிதஅத்தான செயல். அதன் மூலமாக ஒன்று பிதஅத்தை செய்த குற்றம், இரண்டாவது அது ஒரு முகஸ்துதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், மூன்றாவதாக அது ஒரு இஸ்ராஃபான செயல் என்று பார்க்கிறோம். 5 ரூபாயிலிருந்து 500 ரூபாய், 5000 ரூபாய்க்கு கூட தஸ்பீமணி இருக்கிறது. சில அரபு நாடுகளிலே அது வைத்திருப்பது அவர்களுக்கு ஒரு கலாச்சார ஸ்டைல், வைத்துக் கொண்டு சுத்திக் கொண்டே இருப்பார்கள். நீங்கள் ஹஜ்ஜுக்கு சென்றால் அங்கே பார்த்திருக்கலாம். ஒரு கையில சிகரெட்டும் குடித்துக் கொண்டிருப்பார்கள், இன்னொரு கையில மணியை வைத்து இப்படி சுட்டி கொண்டு இருப்பார்கள். கொஞ்ச நேரம் ஆனவனும் இப்படி இப்படிமா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்தை விளையாட்டாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தவறான செயல் என்பதை மறந்துவிடக்கூடாது. எந்த இடத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை பொதுவாக திக்ர் செய்யுங்கள் என்று சொன்னார்களோ அங்கே எண்ணாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். யா யுஹல்லதீனா அமனு துக்ருல்லாஹ திக்ரன் கசீரா, மூமின்களே அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள். அல்லாஹு தஆலா கணக்கிட சொல்லவில்லை.
எங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணக்கிட்டார்களோ அந்த இடங்களில் மட்டும்தான் எண்ண வேண்டும். மற்ற நேரங்களில் பயணங்களிலே செல்கிறீர்கள் அல்லது படுக்கையிலே படுத்து அந்த சுன்னத்தான திக்ர்களை செய்ததற்கு பிறகு தூக்கம் வருகின்ற வரை நீங்கள் திக்ர் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அவற்றையெல்லாம் எண்ணாமல் நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சிலரை பார்க்கிறோம், நம்ம நான் ஒரு நாளைக்கு 10,000 தடவை கலிமா சொல்றேன், நான் ஒரு நாளைக்கு 10,000 தடவை இந்த திக்ர செய்யறேன் அந்த திக்ர செய்யறேன், அடுத்து பார்க்க இருக்கணும். எப்போது அதை அமல்களை சொல்லி காட்டுகின்றார்களோ அதுவே அவர்களுடைய அமலை பாழாக்க போதுமானது. அந்த அமல்களை சொல்லி காட்டுவதற்கு அவர்களுக்கு எது தூண்டுகிறது? அவர்கள் இப்படி மணிகளை வைத்துக் கொண்டோ, சில பேர் பார்த்திருக்கலாம் இந்த கட்டிடத்துல இன்ஜினியர்கள் அந்த காலத்துல கல்லு அல்லது வேற அந்த அந்த மனிதர்களை ஒர்க்கர்களை என்றதுக்கு அல்லது பிளைட்டுக்குள்ள போனீங்கன்னா யார் எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு என்றதுக்கு ஒரு மணி வச்சிருப்பாங்க, டிக் டிக்னு அதை வைத்துக் கொண்டு டப்பு 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 டப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி செய்கின்ற காரணத்தினால்தான் அவர்களுக்கு தாங்கள் செய்கின்ற அமலை பிறருக்கு சொல்ல தூண்டுகிறது. நான் இவ்வளவு செய்தேன் அவ்வளவு செய்தேன் என்று அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, இந்த விஷயத்தின் கவனத்தில் நாம் வைக்க வேண்டும். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டு குணங்கள், அவற்றை யார் பேணுதலாக செய்கிறார்களோ கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார்கள். இப்படி சொன்னார்கள், அதை பேணிக்கையாக ஒரு முஸ்லிம் கவனமாக செய்ய மாட்டார், அவர் சொர்க்கம் சென்றே தவிர. அப்ப என்ன அர்த்தம்? செஞ்சா கண்டிப்பா சொர்க்கம். சொன்னார்கள், 5 நேர தொழுகைகள், அவற்றை முடித்ததற்கு பிறகு 10 முறை சுபஹானல்லா, 10 முறை அல்ஹம்துலில்லா, 10 முறை அல்லாஹு அக்பர். இது சொல்வதற்கு 150, ஆனால் அல்லாஹ்விடத்திலே 1500. பிறகு சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்து தூங்க செல்லும் போது நீங்கள் இரவிலே படுக்கைக்கு செல்லும் போது 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 முறை அல்லாஹு அக்பர். சொன்னார்கள், இது நாவிலே சொல்லுவதற்கு 100 ஆகிவிட்டது. சொன்னார்கள், மறுமையின் தராசு தட்டிலே 1000 இருக்கும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், பாருங்கள் நம்மை பார்த்து, உங்களில் யாராவது ஒரு நாளைக்கு 2500 பாவம் செய்வாரா என்ன கேட்கிறார்கள், உங்களில் யாராவது ஒரு நாளில் ஒரு இரவு ஒரு பகலிலே 2500 பாவங்களா செய்வார்கள்? கீல யா ரசூலல்லாஹ் வ கைஃப லா நுஹ்ஸீஹிமா. அப்ப அந்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இவ்வளவு லேசான அமல்கள், இந்த அமல்களையா நாங்கள் செய்ய முடியாமல் ஆகிவிடுவோம்? இன்றைக்கு நம்முடைய நிலையை நினைத்து பாருங்கள். அவர்கள் கேட்ட கேள்வி என்ன? இவ்வளவு அழகான ஒரு அமலை, லேசான ஒரு அமலை சொல்லித் தருகிறீர்கள், இதை நாங்கள் செய்ய முடியாமல் போய்விடுமா? சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், ஷைத்தான் வருவான் நீங்கள் தொழுகையிலே இருக்கும் பொழுது, உங்களுக்கு அதை நினைவூட்டுவான், இதை நினைவூட்டுவான், கடைசியில் தொழுது முடிந்ததற்கு பிறகு அவசரமாக சென்று விடுவீர்கள், இந்த திக்ரை மறந்து விடுவீர்கள். நீங்கள் தூங்க செல்லும் பொழுது ஷைத்தான் வருவான், உங்களுக்கு அது இது என்று நினைவூட்டுவான், உங்களுக்கு தூக்கத்தை மிகைக்க வைப்பான், ஓதாமல் தூங்கி விடுவீர்கள். அசதி என்று அல்லது வேறு ஏதாவது வேலையிலிருந்து படுக்கைக்கு வந்து அப்படியே உங்களை தூங்க வைத்து விடுவான். இதற்கு யார் மெனக்கெடுகிறார்களோ, ஒவ்வொரு காரியத்தை எப்படி உலக விஷயங்களுக்கு எது ஒரு முக்கியமான விஷயமோ அதை கண்ணும் கருத்துமாக மெனக்கெட்டு செய்கிறோம் அல்லவா. ஒரு மருந்து சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிடுவார்? கடினமான தன்னுடைய ஒரு உயிர்கொல்லி நோய் இருக்கிறது என்று சொன்னால் தனக்கு அந்த நோய்க்கு அவர் மருந்து கண்டிப்பாக ஒரு நாளில் 2 வேளையோ 3 வேளையோ எடுத்தாக வேண்டும் என்றிருந்தால் எவ்வளவு கவனமாக அந்த மருந்தை அவர் சாப்பிடுவார்? அன்பானவர்களே, இது போன்றுதான் நாம் மறுமையினுடைய அமல்களுக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும். இல்லை என்றால் ஷைத்தான் நம்மை மறக்க செய்து விடுவான், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையின் நம்முடைய அமல்களின் நல்ல அமல்களின் தராசு தட்டை கணக்கு வைக்கக்கூடிய அமல்களில் விஷயங்களில் ஒன்றாக சொன்னார்கள், ஹுஸ்னுல் குலூக், அழகிய பண்பாடு, அழகிய குணம், நற்குணங்கள் சொல்கிறார்கள். பாருங்கள், மாமின் ஷைஇன் அஸ்கலு ஃபீ மீசானில் முஃமின் யௌமல் கியாமதி மின் குலூகின் ஹஸனின். மறுமையிலே ஒரு மூமினுடைய தராசு தட்டை நல்ல அழுத்தமாக கனமாக்கக்கூடிய ஒன்று அழகிய குணத்தை விட வேறொன்றை நான் பார்க்கவில்லை. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஇன் அல்லாஹ் யுபிகிது அல் ஃபாஹிஷ அல் பதீஅ. அல்லாஹு தஆலா வெறுக்கிறான் யாரை பார்த்து, யாருடைய செயல் அசிங்கமாக இருக்கிறதோ, ஆபாசமாக இருக்கிறதோ, யார் அருவறுப்பான அசிங்கமான பேச்சுகளை பேசுகிறார்களோ. சிலரை பார்க்கலாம் பேசும்போது வார்த்தைக்கு வார்த்தை கெட்ட வார்த்தைகளை, அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகளை பேசுவார்கள். அது எங்களுடைய சிறுகுராய பழக்கம். நாங்கள் எல்லாம் ஆரம்ப கால நண்பர்கள், இப்படித்தான் பேசி பழகினோம் என்று சொல்வார்கள். அல்லது அவர்களுடைய இயற்கை, ஒரு ஒழுக்கமான ஒரு மேன்மையான ஒரு சமுதாயத்திலே அந்த மக்களோடு பழகாமல் சாதாரண ஒரு இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான குணங்களுடைய விதத்திலே பழகி அவர்களுடைய செயல்களே அசிங்கமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது போன்ற அசிங்கமான செயல்களை செய்பவர்கள், அசிங்கமான பேச்சுகளை பேசக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா வெறுக்கின்றார். இந்த ஹதீஸினுடைய முதல் பகுதி நம்முடைய இந்த தலைப்புக்கு உட்பட்ட பகுதி. இரண்டாவது பகுதி, அந்த அழகிய குணத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். எத்தனையோ பேரிடத்தில் நல்ல குணங்கள் இருக்கும், நல்ல நல்ல செயல்கள் இருக்கும், ஆனால் அவர்களுடைய பேச்சு அருவறுப்பாக இருக்கும். தோற்றம் பெரிய ஒரு நல்ல ஒரு சிறந்த மனிதரை போன்றிருப்பார்கள், ஆனால் அவர்களிடத்தில் பேசினால்தான் தெரியும் எவ்வளவு அசிங்கமான ஆபாசமான எண்ணங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் பேசுகிறார்கள் என்று அல்லாஹ் பாதுகாப்பான. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை கூறி அதற்கு எதிரான ஒன்றையும் நமக்கு நினைவூட்டி செல்கின்றார்கள். அன்பானவர்களே, இந்த இடத்திலே சொல்லப்பட்ட இந்த அழகிய குணம் இன்று நாம் பார்க்கிறோம். ஒருவரிடத்திலே தொழுகை இருக்கிறது, ஒருவரிடத்தில் இபாதத் இருக்கிறது, இபாதத்திலே பேணுதல் இருக்கிறது, ஆனால் அவரிடத்திலே அழகிய குணத்தை பார்க்க முடியவில்லை. அழகிய குணம் என்றால் என்ன? மென்மையான பேச்சு இருக்க வேண்டும், உண்மையான பேச்சு இருக்க வேண்டும், மன்னிக்கின்ற தன்மை இருக்க வேண்டும், பிறரிடத்திலே பழகும் பொழுது முரட்டுத்தனமாக பழகக்கூடாது, விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். இன்னும் நிறைய விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அழகிய குணம் என்பது நமக்கே நம்முடைய அந்த நேரான இயற்கையை கொண்டு சிந்தித்து பார்த்தால் நமக்கு புரிய வரும், நாம் செய்யக்கூடிய இந்த செயல் சரியா தப்பா, என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த குணம் நல்ல குணமா இல்லையா, எந்த குணத்தை மக்கள் விரும்புகிறார்களோ. மக்கள் என்று சொன்னால் அதற்காக மற்ற மக்களை சொல்லவில்லை, பொதுவாக மக்கள் எந்த ஒரு அகலாக்கை விரும்புவார்களோ, யாரை பார்த்து அவர் நல்ல குணமுடையவர், யாரை பார்த்து அவருடைய குணம் கெட்ட குணம் என்று சொல்வார்களோ. அன்பானவர்கள், இதை வைத்தே நாம் முடிவு செய்யலாம் எது அழகிய குணம் எது தீய குணம் என்பதாக. இந்த அழகிய குணம் என்பது இது இபாதத்துகளினால் மட்டும் வந்துவிடாது, நம்முடைய ஆடை அலங்காரங்களினால் மட்டும் வந்துவிடாது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழகிய குணத்தை பற்றி சொல்லும் பொழுது இதற்காக வேண்டியும் பயிற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அழகிய குணம் என்பது தானாக வந்துவிடாது, அதற்காக நாம் ஒரு பயிற்சி, அதற்காக நாம் நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தஸப்பர ஸப்பரஹுல்லாஹ், யார் ஒருவர் தான் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொண்டு பொறுமையை வரவழைப்பாரோ அவருக்கு அல்லாஹ் பொறுமையை கொடுப்பான். மன் தஅஃபஃப அஃபஃபஹுல்லாஹ், யார் ஒழுக்கமாக பத்தினித்தனமாக தனது கண்ணியத்தை ஒழுக்கத்தை பாதுகாத்து இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஒழுக்கத்தை தருவான். யார் மக்களை விட்டு தேவையற்றவராக இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்வாரோ அல்லாஹ் அவருக்கு மன நிறைவை கொடுப்பான். இந்த ஹதீஸை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க வேண்டும். எனக்கு எந்த நேரத்திலே கோபம் வருகிறது, எந்த நேரத்திலே நான் அவசரப்படுகிறேன், எந்த நேரத்திலே நான் திட்டுகிறேன். இப்படியாக நாம் நம்மை நாமே பரிசோதித்து அந்த இடத்தில் நம்மை நாமே திருத்த முயற்சிக்கும் போது அல்லாஹ் தபாரக் வதஆலா நம்மை சீர்திருத்தம் செய்கின்றார். நாம் நம்முடைய செயல்களை கண்காணிக்காமல் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா வலுக்கட்டாயமாக நம்மை திருத்த மாட்டான். இந்த நல்ல குணத்திற்கு இரண்டு விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். நல்ல அஹ்லாக், அழகிய குணம் வர வேண்டும் என்றால் அதை நீங்க தான் முடிவு செய்யணும். அழகிய குணம் தேவையா இல்லையா என்பது அது அவரவர் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். மறுமையிலே நன்மையின் தட்டு கணக்க வேண்டும் என்றால் அழகிய குணம் தேவை. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? ஒன்று, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்து ரப்புல் ஆலமீன், நபியே நீங்கள் மிக மகத்தான நற்பண்பிலே இருக்கிறீர்கள் என்று வர்ணித்தானோ புகழ்ந்தானோ அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள் தொழுகையிலே, தக்பீரிலே, அல்லாஹும்ம ஹ்தினி லி அஹ்ஸனில் அக்லாக் லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த வஸ்ரிஃப் அன்னி சய்யிஅஹா லா யஸ்ரிஃப் அன்னி சய்யிஅஹா இல்லா அன்த. யா அல்லாஹ், குணங்களில் மிக அழகான குணத்திற்கு எனக்கு வழிகாட்டு. ஏனென்றால் உன்னை தவிர வேறு யாரும் அழகான குணத்திற்கு எனக்கு வழிகாட்ட முடியாது. யா அல்லாஹ், குணங்களில் இருக்கின்ற கெட்ட குணங்களை விட்டு என்னை திருப்பி விடு, அந்த கெட்ட குணங்களை என்னை விட்டு அகற்றி விடு. ஏனென்றால் உன்னை தவிர வேறு யாரும் கெட்ட குணங்களை என்னை விட்டு அகற்ற முடியாது. மேலும் சொல்வார்கள், அல்லாஹ், என்னை படைத்த இறைவனே, என்னுடைய படைப்பை நீ அழகாக்கினாய். அல்லாஹும்ம அன்த ஹஸ்ஸன்த கல்கி, என்னுடைய உருவத்தை படைப்பை நீ அழகாக்கினாய். ஃபஹ்ஸின் குலுகி, எனது குணத்தையும் அழகாக்கு. நாம் எத்தனை பேர் நம்முடைய முகத்தை அழகுபடுத்த ஆசைப்படுகின்றோம், நம்முடைய ஆடை உடை, நம்முடைய உடல் அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். என்றைக்காவது சிறிது நேரம் நாம் சிந்திக்கின்றோமா, என்னுடைய குணமும் அழகாக இருக்கிறதா என்று? அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் பல சோதனைகளை தான் நாம் சந்தித்து வருகிறோம். நமக்கு சோதனை, பரீட்சை, எந்த இடத்தில் எப்படி நடக்கின்றோம்? வாக்கு கொடுத்தோம், மீறுகிறோமா, நிறைவேற்றுகிறோமா? பேசுகிறோம், உண்மை பேசுகிறோமா, பொய் பேசுகிறோமா? ஒரு நண்பனோடு, ஒரு வியாபாரியோடு பழகுகிறோம், அமானிதமாக நடந்து கொள்கிறோமா, ஏமாற்றுகின்றோமா? நல்ல குணம் என்பது குழைந்து பேசுவது மட்டுமல்ல, சிரித்து பேசுவது மட்டுமல்ல. நல்ல குணங்கள் என்பது ஒரு கடல் போன்றது. சிரித்து பேசுவது, அன்பாக பேசுவது, மென்மையாக பேசுவது, முகம் மலர்ச்சியோடு சந்திப்பது, இவையும் நல்ல குணங்கள். சிலர் நல்ல குணங்களை ஒன்றிலே வைத்துவிட்டு ஒன்றிலே மறந்து விடுகிறார்கள். அல்லாஹு தஆலா எதையெல்லாம் நல்ல குணங்களாக சொன்னானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல குணங்கள் என்று எதையெல்லாம் பட்டியலிட்டார்களோ அவற்றை கற்று அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த தருணங்களில் எதை செயல்படுத்த வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நல்ல குணங்களுக்காக அவர்கள் செய்தது துஆ. இரண்டாவது, அவர்களே அதற்காக முயற்சி செய்திருக்கிறார்கள். அந்த நல்ல குணங்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள், அதற்காக முயற்சி செய்திருக்கிறார்கள். அது விஷயமாக யாரும் நினைவூட்டும் பொழுது அதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? யாராவது நமக்கு நம்முடைய குணங்களில் சிலவற்றை கூறி ஏதாவது நமக்கு நசீகத்து செய்தால் பிடிக்காது, அவ்வளவுதான். அவர் நம்முடைய நண்பர்களிலேயே வெறுப்பான நண்பராக ஆகிவிடுவார். உமருல் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய நண்பர்களிலேயே எனக்கு இஹ்லாஸான நண்பர் யார் தெரியுமா? கலப்பற்ற, என்னை அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடிய நண்பர் யார் தெரியுமா? என்னுடைய தவறை எனக்கு சொல்லி காட்டுபவர், என்னுடைய குறையை எனக்கு உணர்த்தக்கூடியவர். இன்று நம்முடைய கலாச்சாரத்தில் அப்படியே நேர்மாற்றம். யார் நம்மை பொய்யாக புகழுகின்றார்களோ அவர்களுடைய புகழ்ச்சியை பார்த்து ஏமாந்து விடுகிறோம். யார் நம்முடைய நன்மையை நாடி நம்முடைய தவறுகளை நமக்கு சுட்டிக்காட்டி நமக்கு உணர்த்துகின்றார்களோ அவருக்கு நாம் ஒரு முத்திரை வைத்திருக்கிறோம், இவருக்கு நான் வேண்டாதவர், எனவேதான் என்னுடைய குறைகளை சொல்லி காட்டுகின்றார், என்னை இவருக்கு என் மீது விருப்பம் இல்லை, எனவே இவர் என்னை கண்டிக்கிறார், தண்டிக்கிறார் என்பதாக அவருக்கு ஒரு முத்திரை வைத்து அவ்வளவுதான், அவரை விட்டு முற்றிலுமாக புறக்கணித்து விடுகிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானா. அன்பானவர்களே, அடுத்து நன்மையின் தட்டுகளை கணக்க வைக்கக்கூடிய அமல்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
மன் தபிஅ ஜனாஸதன் ஹத்தா யுஸல்லா அலைஹா வ யுஃப்ரக மின்ஹா ஃபலஹு கிராதானி வமன் தபிஅஹா ஹத்தா யுஸல்லா அலைஹா ஃபலஹு கிராதுன் வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதி லஹுவ அஸ்கலு ஃபி மீசானிஹி மின் உஹுதின்.
உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஸஹீஹுல் ஜாமிஇல் இமாம் அல்பானி பதிவு செய்கிறார்கள், யார் ஒருவர் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்யப்படும் போது அந்த ஜனாசாவோடு செல்வாரோ, அந்த ஜனாசா வீட்டிலிருந்து ஜனாசா கிளம்பும் பொழுது அந்த ஜனாசாவோடு வருகிறார், வந்து அந்த ஜனாசாவை மஸ்ஜிதிலே வைத்து தொழும் பொழுது அந்த ஜனாசாவுக்காக வேண்டி தொழுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கு ஒரு ஃபலஹு கீராதானி, அவருக்கு இரண்டு நன்மைகள் உண்டு. யார் அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து வந்து அந்த தொழுகையில் மட்டும் கலந்து கொண்டு அடக்கத்திலே கலந்து கொள்ளாமல் சென்று விடுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு கிராத் நன்மை உண்டு. யார் தொழுகையிலும் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதிலும் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இரண்டு கிராத் நன்மை. யார் தொழுகையில் மட்டும் கலந்து கொண்டு சென்று விடுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு கிராத் நன்மை. இங்கே கிராத் என்றால் என்ன? அது அரபு நாட்டிலே ஒரு மரைக்கால், நம்ம ஊர்ல படி மரைக்கான் சொல்லுவோம், அந்த மாதிரியான ஒரு அளவு. ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு அவர்கள் கூறிய அந்த கீராத் என்பதற்கு அவர்களே விளக்கம் சொல்கின்றார்கள், இந்த கீராத் நீங்கள் படி மரக்கா என்று சொல்லக்கூடிய இந்த அளவு என்பது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சின்ன அளவு இல்லை, நாளை மறுமையிலே இந்த நன்மையை உங்களுடைய நன்மையின் தராசு தட்டிலே வைக்கும் போது உஹது மலையை தூக்கி வைத்தால் அது எவ்வளவு கணக்குமோ அதை விட அதிக கணமுடையதாக இருக்கும் என்று பாருங்கள். ஜனாசா தொழுகை, அந்த தொழுகையை மட்டும் தொடுவதற்கே ஒரு கிராத் நன்மை, தொழுது அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதிலே கலந்து கொண்டால் இரு கிராத் நன்மை. ஒரு கிராத் என்பது உஹது மலையை விட கனமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு ஒரு பெரிய நன்மையை தருகிறான் ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவிலே கலந்து கொள்ளும் போது. அடுத்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமல்களுடைய அந்த நன்மையின் தட்டுகளை கணக்க வைக்கக்கூடிய அமல்களிலே ஒன்று, அல்லாஹுடைய பாதையிலே மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு மார்க்கத்திற்கு பயன் தரக்கூடிய விதத்திலே நம்முடைய செல்வத்தை வக்ஃப் செய்வது. அதற்கு ஒரு உதாரணம் சொன்னார்கள், ஈமானம் பில்லாஹி வதஸ்தீகம் பிவஅதிஹி ஃபஇன்ன ஷபஅஹு வரியஹு வரவஸஹு வபௌலஹு ஃபி மீசானிஹி யௌமல் கியாமா. இமாம் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒருவர் ஒரு குதிரையை வாங்கி, அந்த காலத்திலே ஜிஹாதுக்காக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்த மிக உயர்ந்த ஒரு வாகனம், யார் ஒருவர் ஒரு குதிரையை வாங்கி அல்லாஹுடைய பாதையிலே அதை வக்ஃபு செய்கிறாரோ, அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தவராக அல்லாஹுடைய வாக்கை உண்மை என்று ஏற்றவராக யார் ஒரு வக்ஃபை அல்லாஹுடைய பாதையிலே இந்த குதிரையை வக்ஃபு செய்கிறார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த குதிரை சாப்பிடுவதும் அந்த குதிரை குடிக்கக்கூடிய தண்ணீர், அந்த குதிரையினுடைய விட்டை, அந்த குதிரையினுடைய சிறுநீர், இவற்றின் அளவுக்கு நாளை மறுமையிலே இவருடைய மீசான் அமலுடைய தட்டிலே நன்மைகளாக நிரப்பப்படும். இவர் வாங்கி ஒரு குதிரைய அல்லாஹ்வுடைய பாதையில வக்ஃபு செய்தார், அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை என்ன? அந்த குதிரையை எடுத்துக்கொண்டு ஜிஹாதுக்கு போகும்போது மட்டுமல்ல நன்மை, குதிரையை எடுத்துக்கொண்டு ஒரு முஜாஹித் அல்லாஹுடைய பாதையில போருக்கு போகக்கூடிய நேரத்தில் மட்டும் நன்மை அல்ல, மாறாக அந்த நன்மை என்பது அல்லாஹ் எவ்வளவு விசாலமாக தருகிறான், அந்த குதிரைக்கு போடப்படக்கூடிய சாப்பாடு, அதற்கு கொடுக்கக்கூடிய தண்ணீர், அதனுடைய விட்டை, அதனுடைய ரவஸ், எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே தராசினுடைய தட்டிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக கனமான அமலாக இதை வைத்து விடுகின்றான். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பல அமல்களை நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அந்த அமல்களை கற்று நம்முடைய அந்த தராசு தட்டை கனப்படுத்தக்கூடிய அந்த பாதையிலே நாம் முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும். நாளை மறுமையினுடைய அந்த காட்சி என்பது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். யாருடைய தட்டு கணக்குமோ, யாருடைய தட்டு லேசாகுமோ என்று எல்லோரும் திகிலடைந்து கொண்டிருக்கக்கூடிய நாள் அந்த நாள். ஆகவேதான் அந்த நாளுடைய திகிலை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல் ஃபஸ்உல் அக்பர், இதற்கு முன்பு அப்படிப்பட்ட ஒரு திகில், அப்படிப்பட்ட ஒரு திடுக்கம் உலக மக்களில் யாருக்கும் ஏற்பட்டிருக்காது. யாரும் அப்படிப்பட்ட ஒரு திகிலை உணர்ந்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய கோபம் ஒரு பக்கம், சொர்க்கம் நெருக்கமாக்கி வைக்கப்பட்டிருக்கும், நரகம் ஒரு பக்கம் கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கும், இன்னொரு பக்கம் நல்லவர்கள் தீயவர்கள் என்பதாக பிரிக்கப்பட்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே யாருடைய அமல்களின் நன்மையின் தட்டு கணக்கின்றதோ அவர்கள்தான் மகிழ்ச்சியானவர்கள். அவர்களுடைய ஏடுதான் வலதுகரத்திலே கொடுக்கப்படும். அதற்கு பிறகு அவரிடத்திலே லேசான விசாரணை ஒன்று செய்யப்படும். சந்தோஷமாக தனது குடும்பத்தாரிடத்திலே செல்வார். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே அதிகம் அதிகம் துஆ செய்வோமாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பித்தது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவும் தூங்கும் போது துஆ செய்வார்கள். பிஸ்மில்லாஹி வதஅது ஜம்பி, என் இறைவா அல்லாஹ்வே, உன்னுடைய பெயரை கொண்டு என்னுடைய விலாவை படுக்கையிலே வைத்தேன். அல்லாஹ் மக்ஃபிர் லி தம்பி, அல்லாஹ்வே எனது பாவங்களை எனக்கு மன்னிப்பாயாக. என்னுடைய ஷைத்தானை கேவலப்பட வைப்பாயாக. நான் யாரிடத்திலே கடன் வாங்கி அமானிதத்தை வைத்திருக்கின்றேனோ அந்த அமானிதங்களை எல்லாம் நீ விடுவிக்க வைப்பாயாக. அதாவது அந்த கடன்களை அழகிய முறையிலே நான் நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வாயாக. வசக்கில் மீசானி, என்னுடைய மீசான், என்னுடைய தராசு தட்டை கனமாக்குவாயாக. உயர்ந்த நண்பர்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக. உயர்ந்த நண்பர்கள் யார்? ஃபி சுஹஃபி முத்தஹரா பி ஐதி சஃபரத்தின் கிராமின் பரரா, கண்ணியத்திற்குரிய உயர்வான சங்கிமிக்க நல்லவர்களான அந்த மலக்குகள், அவர்களோடு அல்லாஹ் என்னை சேர்த்து வைப்பாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த நிர்பாக்கியத்தை தருவானாக. மறுமையிலே ஏமாறுவதை விட்டும், நஷ்டமடைவதை விட்டும், நம்முடைய அமல் நல்ல அமல்களுடைய தட்டுகள் லேசாகி அல்லாஹுடைய சோதனைக்கு ஆளாகுவதை விட்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் நமது குடும்பத்தார்களையும் உலக முஸ்லிம்களையும் பாதுகாப்பானாக. அஸ்தஃகஃபிருல்லாஹல் அஸீம லீ வலக்கும் ஃபஸ்தஃகஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.